ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 39-48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் எந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர், அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியாள் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழிப்போடு இருக்கிற வீட்டு பொறுப்பாளர் பற்றிய உவமையை எடுத்து கூறுகிறார். இன்றைய நற்செய்தியில் வருகிற இந்த வீட்டு பொறுப்பாளர் யார்? இவரை எப்படி புரிந்து கொள்வது? இயேசுவினுடைய காலத்திலும் சரி, அதற்கு முன்பாகவும் சரி, வீட்டு பொறுப்பாளர்களாக யாரெல்லாம் அமர்த்தப்பட்டார்கள் என்று சிந்தித்தோமென்றால், அன்றைய சமூக சூழலில் அடிமைகளாக விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் தலைவருடைய நன்மதிப்பை பெறுகிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் மற்ற எல்லா பணியாளர்களுக்கும் பொறுப்பாக இருக்கும் விதமாக வீட்டு பொறுப்பாளர்களாக அமர்த்தப்பட்டார்கள். இது அன்றைய சமூகத்தினுடைய ஒரு வழக்கம். இதற்கு சிறந்த உதாரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தொடக்க நூல் 39:5 இறை வார்த்தையிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த பகுதி, தொடக்க நூலில் வருகிற இப்பகுதி என்பது யோசேப்பை குறித்த ஒன்று. யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவரை இஸ்மையேலரிடம் விற்று விடுகிறார்கள். அவர்களிடமிருந்து போத்திபார் என்கிற ஒரு எகிப்தியன் இவரை விலைக்கு வாங்குகிறான். இவரோடு கடவுள் இருப்பதாக உணர்ந்து கொண்ட அவன், இவருடைய செயல்களை பார்த்து, இவருடைய திறமையை பார்த்து வியந்த அவன் என்ன செய்கிறான் என்று விவிலியம் சொல்லுகிறதென்றால், தொடக்க நூல் 39:5 இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கிறார் என சொல்லுகிறது. எனவே இந்த வீட்டு பொறுப்பாளர்கள் என்பவர்கள் இவ்வாறு விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகள். இவர்கள் நன்கு பணி செய்வதன் வழியாக இவர்களை பொறுப்பாளர்களாக அந்த வீட்டு தலைவர்கள் அமர்த்துகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் வருகிற வீட்டு பொறுப்பாளர் கூட அந்த சமூக அடிப்படையில் பார்த்தோமென்றால் விலைக்கு வாங்கப்பட்ட அடிமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்றைய நற்செய்தியில் இரண்டு விதமான வீட்டு பொறுப்பாளர்களை நம் ஆண்டவர் எடுத்து காட்டுகிறார். முதலாவது உள்ளவர் நம்பிக்கைக்குரிய ஒரு வீட்டு பொறுப்பாளர், இரண்டாவது நம்பிக்கையற்ற அல்லது தீமையான வீட்டு பொறுப்பாளர். இந்த நம்பிக்கைக்குரிய நல்ல வீட்டு பொறுப்பாளருடைய பண்புகள் என்ன? இன்றைய நற்செய்தி இரண்டு பண்புகளை சுட்டி காட்டுகிறது. ஒன்று, தயாராக இருப்பது. தன் தலைவர் எந்த நேரத்திலும் வருவார் என்பதை உணர்ந்து கொண்ட அந்த வீட்டு பொறுப்பாளர் தயார் நிலையில் இருக்கிறார். அது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை சரிவர செய்கிறவராக அவர் இருக்கிறார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையாட்களை சரிவர உண்பிக்கிறார், அவர்களுக்கு தேவையானவற்றை செய்கிறார், தன்னுடைய வீட்டு பொறுப்பில் இருக்கிற எல்லாவற்றையும் சரியாக பார்த்து கொள்ளுகிறார். இந்த இரண்டும் அவரிடம் இருக்கின்ற சிறந்த பண்புகள். இந்த நம்பிக்கை இல்லாத அல்லது தீய வீட்டு பொறுப்பாளரிடம் எந்த இரண்டு பண்புகள் காணப்பட்டன? இதற்கு நேர் எதிர்மாறான பண்புகளை விவிலியம் எடுத்து கூறுகிறது. முதலாவது பண்பு, தன்னுடைய தலைவர் வருவார் என தெரியும், கட்டாயம் அவர் வருவார், ஆனால் ஒருவேளை காலம் தாழ்த்தி வருவார் என சொல்லி தயாரில்லாத நிலையில் இருக்கிறார். தான் விரும்பியபடி வாழ்கிறார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது, அவர் மயக்கம் முறுகிற அளவிற்கு குடித்து கொண்டிருந்தார் என சொல்லுகிறது. எனவே தயார் நிலையில் இல்லாமல் இருப்பது. இரண்டாவது, தன்னிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவர் சரியாக செய்யவில்லை. இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் தன்னுடைய தலைவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், தலைவர் இருக்கிற பொழுது நல்லவராக நடித்துவிட்டு, தலைவர் இல்லாத பொழுது தன்னுடைய பணியாளர்களை அடிப்பவராகவும் உண்டு குடித்து மகிழ்பவராகவும் இருக்கிற பொழுது தலைவரை ஏமாற்றுகிறார், அவருடைய நம்பிக்கையை ஏமாற்றுகிறார். எனவேதான் நற்செய்தி சொல்லுகிறது, அவரை நம்பிக்கை துரோகிகளுக்குரிய இடத்தில் தூக்கி எறிந்தார்கள் என சொல்லுகிறது. அவருக்குரிய தண்டனை என்பது நம்பிக்கை துரோகத்திற்கான தண்டனை. எனவே இந்த இரண்டு வீட்டு பொறுப்பாளர்களில் நாம் யாராக இருக்க அழைக்கப்படுகிறோம், நமக்கான செய்தி என்ன? அதுதான் இன்றைய நற்செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, நாம் அனைவருமே கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட வீட்டு பொறுப்பாளர்கள். நாம் அனைவருமே கடவுளால் விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 6:20 இறைவார்த்தையில் குறிப்பிடுகிறார், கடவுள் நம்மை விலை கொடுத்து மீட்டுள்ளார் என சொல்லுகிறார். எனவே விலை கொடுத்து வாங்கப்படுகிற வீட்டு பொறுப்பாளர்களை போன்றவர்கள்தான் நாம். கிறிஸ்து தன்னுடைய உயிரை விலையாக கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார், நம்மை பொறுப்பாளர்களாக அமர்த்தியிருக்கிறார். எனவே நமக்கான பண்புகளாக இருக்க வேண்டும். நல்ல வீட்டு பொறுப்பாளரிடம் காணப்பட்ட இரண்டு பண்புகள் நமக்குரியவைகளாக இருக்க வேண்டும். முதலாவது பண்பு, தயார் நிலையில் இருப்பது. ஒரு ஓட்ட பந்தய வீரன் பந்தயத்தில் கலந்து கொள்கிறான் என்று சொன்னால், எல்லா வீரர்களும் அணிவகுத்து இருக்கிறார்கள். எப்பொழுது பந்தயம் தொடங்குவதற்கான அந்த துப்பாக்கி சூடு சப்தம் கேட்கிறதோ, கேட்கிற உடனடியாக அவர்கள் ஓடி செல்ல வேண்டும். அவர்கள் தங்களுடைய ஓட்டத்தை தொடங்க வேண்டும். அதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் அந்த சப்தம் வரலாம், எந்த நொடியிலும் வரலாம். சிறிய அளவு கூட அவர்கள் தயார் நிலையிலிருந்து விலகினார்கள் என்றால் போட்டியில் தோற்றுவிட நேரிடும். அவர்களாக நினைத்து கொள்ள முடியாது. அவங்க எப்போனாலும் சுடட்டும், சுட்டதுக்கப்புறம் நம்ம ஓட ஆரம்பித்து கொள்ளலாம், சப்தம் கேட்ட பிறகு நம்மை தயாரித்து கொள்ளலாம் என்று அவர்களால் இருக்க முடியாது. அதுதான் தயார் நிலையில் இருப்பது. எப்பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருவார் என்கிறது நமக்கு தெரியாத ஒன்று. ஆனால் அவர் எப்பொழுது வந்தாலும் நம்மை தகுதியுள்ளவர்களாக, தயாராக இருப்பவர்களாக காண வேண்டும். நாம் தள்ளி போடுகிற பழக்கம் இருப்பவர்களாக இருக்கக்கூடாது. இன்றைக்கு நம்மில் பலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு என்பது எதையும் தள்ளி போடுவது. நாளைக்கு, நாளை கழித்து, நாளை மறுநாள் என எல்லாவற்றையும் தள்ளி போட்டு கொண்டே செல்வது. தான் வேடிக்கையாக சொல்வார்கள், இன்றைக்கு ஒரு தீய பழக்கத்தை நான் நிறுத்துகிறேன் என்று முடிவெடுக்காத எவனும் அதை நிறுத்தப் போவதில்லை. இன்னைக்கு மட்டும், நாளையிலிருந்து நான் நிறுத்துகிறேன் சொல்லுகிற எந்த பழக்கத்தையும் நம்மால் நிறுத்த முடியாது. பெர்னாட்ஷா என்கிற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், நாளை நான் மாறிவிடுவேன் என்று சொல்லி மாறாமல் மறித்த பல மனிதர்கள் கல்லறையில் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் என சொல்லுகிறார். கல்லறைகளில் இருக்கிற பல மனிதர்கள், நாளை மாறிவிடுவேன், நாளை நான் திருந்தி விடுவேன், நாளை நல்லவனாக மாறிவிடுவேன், நாளை நான் நல்ல முறையில் உழைத்து சம்பாதிப்பேன் என சொல்லி நாளை நாளை என தள்ளி போட்டவர்கள்தான். அதனால் அவர்கள் தோல்வியுறுகிறார்கள். இன்றைய நற்செய்தியில் வருகிற தீய பணியாளரும் தன் தலைவர் பின்பு வருவார் என தன்னுடைய பொறுப்புகளை தள்ளி போடுகிறார், அதனால் தண்டிக்கப்படுகிறார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோம்? எப்பொழுதும் தயாராக இருக்கிறோமா, அல்லது தள்ளி போடுபவர்களாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். நாளை என தள்ளி போடுகிற எந்த விஷயமும், எந்த செயல்பாடும், நன்மையும் நடைபெறவே நடைபெறாது. இரண்டாவது, பொறுப்புகளை சரியாக செய்வது. ஒரு விவசாயி, அவனுடைய விவசாய நிலம் மிக பெரியதாக இருந்தது. ஏராளமான செல்வங்கள், ஆடு மாடு கோழி என பல கால்நடைகளை வளர்த்து வந்தான். எனவே அவனுடைய தோட்டத்தில் வேலை பார்க்க ஒரு பணியாளன் அவருக்கு தேவைப்பட்டான். எனவே தன்னுடைய பணியாளர்களை தேர்வு செய்வதற்காக நேர்முக தேர்வு ஒன்றை அவன் நடத்துகிறார், அந்த விவசாயி நடத்துகிறார். பலரும் அந்த நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுகிறார்கள். அந்த விவசாயி முதலாவதாக தன்னுடைய நிபந்தனையை வைத்து விடுகிறார். என்ன நிபந்தனை? தன்னுடைய விவசாய நிலமும் பண்ணையும் அமைந்திருக்கிற இடம் என்பது அதிகமான புயலால் பாதிக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. எனவே எப்பொழுது வேண்டுமானாலும் புயல் வரலாம். எனவே இவர்கள் அதற்கு ஏற்றவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் வேலைக்கு எடுப்பதாக அவர் சொல்லுகிறார். நேர்முகத் தேர்வில் பலர் கலந்து கொள்ளுகிறார்கள். எல்லோரிடமும் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார், நான் ஏன் உன்னை வேலைக்கு அமர்த்த வேண்டும் என்கிற கேள்வியை கேட்கிறார். வருகிற பலரும் பல பதில் சொல்லுகிறார்கள், நான் நல்ல விவசாயம் செய்வேன், நான் நல்ல கால்நடைகளை பார்த்து கொள்வேன், நான் நன்கு கோழிகளையும் புறாக்களையும் பார்த்து கொள்வேன், நான் நன்கு உண்மையுடையவனாக இருப்பேன் என பல காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் இவருக்கு யாரையும் பிடிக்கவில்லை, யாரையும் அவ்வளவு நல்ல பணியாளர்களாக தோன்றவில்லை. கடைசியாக ஒரு இளைஞன் வருகிறான். அவனிடமும் இதே கேள்வியை கேட்கிறார், நான் ஏன் உன்னை வேலைக்கு வைக்கணும் என்னுடைய தோட்டத்தில் என்று கேட்கிறார். இப்போ அவன் சொல்லுகிறான், நான் புயல் அடிக்கிற பொழுது தூங்குவேன், நல்ல பலத்த காற்று வீசுகிற பொழுது நான் தூங்குவேன், அதனால் என்னை நீங்கள் பணிக்கு அமர்த்த வேண்டும் என சொல்லுகிறான். இந்த விவசாயிக்கு சற்று மன உறுத்தல், என்னடா நம்ம வேலைக்கு தேடுவதே புயல் அடிக்கிற பொழுதோ காற்று அடிக்கிற பொழுதோ அதற்கு தகுந்த முறையில் கடின உழைக்கக்கூடிய ஒருவனை தேடுகிறோம், வேணடானா புயல் அடிக்கிறப்போ தூங்குவேன் சொல்கிறான், நன்கு காற்று வீசுகிற பொழுது நான் தூங்குவேன் என சொல்லுகிறானே என்று யோசிக்கிறார். ஆனாலும் வித்தியாசமாக பதில் சொல்லுகிறானே என்கிற ஒரே காரணத்திற்காக இவனை வேலைக்கு அமர்த்தி விடுகிறார். வேலை தொடங்குகிறது, நாட்கள் செல்லுகின்றன, காலை பகல் என்ன நாட்கள் மாறி மாறி செல்லுகின்றன. இவனும் நன்கு உழைக்கிறான், நல்ல முறையில் வேலை செய்வதை பார்த்து விவசாயிக்கு இவன் மீது ஒரு தனிப்பட்ட அன்பு வருகிறது. ஒரு நாள் எதிர்பார்த்தது போல இரவு நேரத்தில் பலத்த காற்று வீச தொடங்குகிறது. விவசாயி தன்னுடைய வீட்டில் முழித்து கொள்ளுகிறான். வேகமாக ஓடி வந்து பார்க்கிறான், பலத்த காற்று வீசுகிறது. இவன் இளைஞன் தூங்கி கொண்டிருக்கிறான். பணியாளன் வேமா போய் அவனை எழுப்புறான், எந்திரி எந்திரி புயல் வரப்போகுது, அதற்குள்ளாக நாம் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும், வேமா எந்திரி என்று எழுப்புகிறான். இப்போ இந்த இளைஞன் சொன்னானாம், நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இன்டர்வியூலையே, புயல் அடிக்கிற பொழுது நான் தூங்குவேன், பலத்த காற்று வீசுகிற பொழுது நான் தூங்குவேன்னு சொல்லிட்டேன்ல, இப்போ ஏன் என்னை வந்து எழுப்புறீங்க, நான் தூங்க தான் செய்வேன் என சொல்லுகிறான். இவன் மீண்டும் எழுப்புகிறான், எந்திரினா அக்ரிமெண்ட் படி புயல் அடிக்கிறப்பையோ காற்று வீசுகிற பொழுது நான் தூங்குவேன்னு சொல்லிட்டேன்ல, நான் தூங்கத்தான் செய்வேன், என்னை எழுப்பாதீங்க என்று அவன் எழுந்தரிக்க மறுக்கிறான். விவசாயிக்கு கோபம் வருகிறது, என்னடா இவன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி. ஆனாலும் தன்னுடைய உடைமைகளை பாதுகாப்பதற்காக ஓடுகிறார், தன்னுடைய நிலத்தை நோக்கி ஓடுகிறார். அங்கு சென்று அவருக்கு மிகவும் ஆச்சரியம் காத்திருந்தது. ஏனென்று சொன்னால் அதற்கு முன்பாகவே அங்கிருந்த வைக்கற்போர் எல்லாம் நன்றாக கட்டப்பட்டு மூடப்பட்டிருந்தது. எல்லா ஆடு மாடுகளும் பட்டிகளில் அடைக்கப்பட்டிருந்தன. எல்லா கோழிகளும் புறாக்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தன. அவருடைய மொத்த தோட்டமும் தாளிட்டு இறுக்கமாக பூட்டப்பட்டிருந்தது. எந்த நிலையிலும் பாதிப்பு ஏற்படாத அளவிற்கு அது இருந்தது. அப்பொழுதுதான் இந்த விவசாயிக்கு ஒரு உண்மை புரிந்தது, தன்னுடைய பணியாளன் என்ன சொன்னாய் என்று. காற்று வீசுகிற பொழுதும் புயல் வீசுகிற பொழுதும் நான் தூங்குவேன் என சொன்னால் அதற்கு முன்பாகவே என்னுடைய பணிகளை எல்லாம் நான் சரியாக செய்து விடுவேன், எனவே எந்த கவலையும் இல்லாமல் இக்கட்டு வருகிற பொழுது நான் தூங்கி கொண்டிருப்பேன் என்பதுதான் அவன் சொன்னதினுடைய பொருள் என்பதை இவரும் உணர்ந்து கொள்கிறார். தன்னுடைய வாழ்வில் அதை கடைபிடிக்க தொடங்குகிறார். அவரும் காற்று வீசுகிற பொழுதும் புயல் வீசுகிற பொழுதும் கவலையின்றி தூங்கக்கூடிய மனிதராக தன்னை மாற்றிக்கொள்ளுகிறார். இந்த கதையில் வருகிற அந்த பணியாளனைப் போல்தான் நாமும் இருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படி நமக்கென கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளை சரியாக நல்ல முறையில் செய்து முடிப்பது, அதை இறைவன் நம் ஒவ்வொருவரிடமிருந்தும் எதிர்பார்க்கிறார். நமக்கென்று பல பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் பவுலடிகளார் சொல்லுகிறார், அவருக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என சொல்லுகிறார். இன்றைக்கு நம் அனைவருக்குமே பல பொறுப்புகள் இருக்கின்றன. கணவனாக, மனைவியாக, குழந்தைகளாக, மாணவர்களாக, ஆசிரியர்களாக, அலுவலக பணியாளர்களாக, உடல் உழைப்பு செய்யக்கூடிய பணியாளர்களாக என பல நிலைகளில் பல பொறுப்புகளை நாம் வகித்து கொண்டிருக்கிறோம். நம்மிடம் கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை சரிவர நாம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அந்த பொறுப்புகளில் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும், யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், அதில் நேர்மையானவர்களாக நல்லவர்களாக வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அதில் நம்பிக்கைக்குரியவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12:11-12 இறைவார்த்தைகளில் இவ்வாறு சொல்லுகிறார், விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள், எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் என சொல்லுகிறார். எனவே கிறிஸ்து வரும் வரை நாங்கள் என்ன செய்து கொண்டிருப்பது, கிறிஸ்து இரண்டாம் முறை வருகிற வரை நாங்கள் என்ன செய்து கொண்டிருப்பது என்று அன்று வாழ்ந்த கிறிஸ்தவர்களிடம் கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு பதிலாக பவுலடிகளார் இந்த வசனத்தை குறிப்பிடுவதாக அறிஞர்கள் சொல்லுவார்கள். ஒரு வகையில் அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இன்றைய உவமைகளும் அமைகின்றன. கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அவருடைய சீடர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவருக்கு உண்மையுடையவர்களாக, அவருடைய பணி செய்பவர்களாக, அவரால் கொடுக்கப்பட்ட பணியை நேர்மையுடனும் விடாமுயற்சியுடனும் தரிவர செய்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். எனவே இந்த திருப்பலியில் நாம் சிந்தித்து பார்ப்போம், நமக்கான பொறுப்புகள் என்ன, நமக்கான கடமைகள் என்ன, நாம் எந்த அளவில் அதை சரிவர செய்து கொண்டிருக்கிறோம் என சிந்தித்து பார்ப்போம். நல்லவர்களாக வாழ நம்முடைய பொறுப்புகளை சரிவர செய்ய தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.